லௌடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை: தடம் தந்த தகைமை, திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை, திரு அவையில் யூபிலியாண்டு 2025 மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. யூதாவின் அரசரான யோசியா. அரசன் ஆமோன் தன் தந்தை நடந்த வழியிலெல்லாம் நடந்தான். தன் தந்தை வணங்கி வழிபட்டு வந்த சிலைகளை அவனும் வழிபட்டான். அவன் தன் மூதாதையரின் கடவுளான ஆண்டவரை புறக்கணித்தான். ஆண்டவரின் வழியில் நடக்கவே இல்லை. ஆமோனுடைய அலுவலர் அவ்வரசனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து அவனை அவன் மாளிகையிலேயே கொலை செய்தனர். ஆனால் நாட்டு மக்கள் ஆமோன் அரசனுக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தவர்களையெல்லாம் கொன்றுவிட்டு அவனுடைய மகன் யோசியாவை அவனுக்கு பதிலாக அரசனாக்கினர். ஆமோனின் பிற செயல்கள் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன. ஊசா பூங்காவிலிருந்த அவனது கல்லறையில் அவனை அடக்கம் செய்தனர். அவனுடைய மகன் யோசியா ஆமானுக்கு பதிலாக அரசனானான். திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை. மரியா எலிசபெத்தை சந்தித்தல். நமது எதிர்நோக்காம் இயேசு கிறிஸ்து எனும் தொடர் மறைக்கல்வி உரையில் கிறிஸ்துவின் குழந்தை பருவம் பற்றிய கருத்துக்களை திருப்பயணிகளுக்கு எடுத்துரைத்து வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வாரம் அன்னை மரியா எலிசபெத் அம்மாவை சந்தித்தல் மற்றும் மரியாவின் பாடல் என்ற தலைப்பில் தனது மறைக்கல்வி உரையினை வழங்கினார். பிப்ரவரி 5 புதன்கிழமை வத்திக்கான் தூய 6 பவுல் அரங்கத்தில் உலகின் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான திருப்பயணிகள் திருத்தந்தையின் மறைக்கல்வி உரை கருத்துக்களுக்கு செவிசாய்க்க ஆர்வமுடன் காத்திருந்தனர். கடந்த வாரங்களில் இயேசுவின் குழந்தை பருவம் பற்றிய நற்செய்தி வாசகங்கள் பற்றி எடுத்துரைத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்னை மரியாவிற்கு கப்ரியேல் வானதூதர் காட்சியளித்தது, யோசேப்பிற்கு கனவில் வலியுறுத்தியது என தனது கருத்துக்களை வழங்கினார். இன்று அதன் தொடர்ச்சியாக அன்னை மரியா எலிசபெத் சந்திப்பு குறித்த கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக அரங்கத்தின் மேடை பகுதியினை வந்தடைந்தார். சிலுவை அடையாளம் வரைந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மறைக்கல்வி உரை கூட்டத்தை துவக்கினார். அதன்பின் லூக்கா நற்செய்தியில் உள்ள மரியா எலிசபெத்தை சந்தித்தல் எனும் தலைப்பின் கீழ் உள்ள இறை வார்த்தைகள் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில்
வாசித்தளிக்கப்பட்டன. Where she entered the house of Zechariah and greeted Elizabeth.
மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார்.
Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, the word of the Lord.
இறை வார்த்தைகள் வாசித்தளிக்கப்பட்டதை தொடர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தொடர் இருமல் காரணமாக தன்னால் மறைக்கல்வி உரையினை எடுத்துரைக்க இயலாது என்றும் தனக்கு பதிலாக பேரருள் திரு பியர் லூயிஜி ஜிரோலி அவர்கள் புதன் மறைக்கல்வி உரையை வாசித்தளிப்பார் என்றும் கூறினார்.
Voglio chiedere scusa perché con questo forte raffreddore è difficile per me parlare e per questo ho chiesto a mio fratello di leggere la catechesi.
ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்ற நற்செய்தி வார்த்தைகளை உள்ளடக்கிய மரியா எலிசபெத்தை சந்தித்தல் மற்றும் மரியாவின் பாடல் என்ற தலைப்பின் கீழ் திருத்தந்தையின் மறைக்கல்வி உரை கருத்துக்களை எடுத்துரைத்தார் பேரருள் திரு பியர் லூயிஜி ஜிரோலி. திருத்தந்தையின் மறைக்கல்வி உரை சுருக்கத்திற்கு இப்போது நாம் செவி சாய்ப்போம்.
Cari fratelli e sorelle, buongiorno. Contempliamo oggi la bellezza di Gesù Cristo, nostra speranza, nel mistero della visitazione.
அன்பான சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். மரியா எலிசபெத்தை சந்தித்தல் என்ற தலைப்பின் வழியாக நமது எதிர்நோக்காம் இயேசுவின் அழகை இன்று நாம் காண இருக்கின்றோம். கன்னி மரியா எலிசபெத்தை சந்திக்கின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக கருவில் இருக்கும் குழந்தை இயேசு தனது மக்களை சந்திக்க வருகின்றார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் என்று செக்கரியா பாடுவதற்கேற்றவாறு இயேசு மக்களை தேடி வருகிறார். வான தூதரால் தனக்கு அறிவிக்கப்பட்ட இறைவனின் திருவுளம் அறிந்து வியப்புற்ற மரியா விவிலியத்தில் அழைப்பு பெற்ற பிறரைப் போலவே எழுந்து புறப்படுகின்றார். இஸ்ரேலின் இளம்பெண்ணான மரியா உலகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதை தேர்வு செய்யவில்லை. மற்றவர்களிடமிருந்து வரும் ஆபத்துக்கள் மற்றும் பிறரின் அநியாய தீர்ப்புகளுக்கு அஞ்சவில்லை, மாறாக பிறரை சந்திக்க வெளியே செல்கிறார்.
Quando ci si sente amati, si sperimenta una forza che mette in circolo l'amore. Come dice l'apostolo Paolo, l'amore del Cristo ci possiede, ci spinge, ci muove.
ஒருவர் அன்பு செய்யப்படுவதாக உணரும்போது அன்பின் சூழலை ஏற்படுத்துவதற்கான ஓர் ஆற்றலை அனுபவிக்கிறார். திருத்தூதர் பவுல் கூறுவது போல், கிறிஸ்துவின் பேரன்பே நம்மை ஆட்கொள்கிறது, நம்மை உந்தி தள்ளுகின்றது, நகர்த்துகின்றது. மரியா இந்த அன்பின் ஈர்ப்பை உணர்ந்து தனது உறவினரான முதிர் வயதுள்ள ஒரு பெண்ணுக்கு உதவச் செல்கிறார். முதிர் வயது பெண்மணியாகிய எலிசபெத்து ஒரு நீண்டகால காத்திருப்புக்கு பிறகு எதிர்பாராத விதமாக கருத்தரிக்கின்றார். அவருடைய முதிர் வயதில் கருவுற்ற அவர் உடலளவில் மிகுந்த வேதனையை அடைகின்றார். கன்னி மரியா எலிசபெத்திடம் சென்று கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்ற நம்பிக்கையை பகிரவும் அவருடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் உள்ள எதிர்நோக்கையும் பகிர்ந்து கொள்கிறார்.
La voce della piena di grazia che saluta Elisabetta provoca la profezia nel bambino che l'anziana porta in grembo.
இரண்டு பெண்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒரு திகைப்பூட்டும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அருள்மிக பெற்றவரே வாழ்க என்ற வானதூதரின் வாழ்த்தும் வயதான பெண்மணியான எலிசபெத்தின் குரலும் தன் வயிற்றில் சுமக்கும் குழந்தை குறித்த இறைவாக்கை எடுத்துரைக்கின்றன. பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என்ற அருளும், ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்ற பேரும் அன்னை மரியாவிற்கு கிடைக்கின்றது. மெசியா என்ற தனது மகனின் அடையாளத்தையும் அவரது தாயாக தனது பணியை அங்கீகரிப்பதற்கு முன்பாகவும் மரியா தன்னை பற்றி பேசாமல் கடவுளை பற்றி பேசுகிறார். தனது நம்பிக்கையின் நிறைவை, மகிழ்ச்சியை, எதிர்நோக்கை கடவுளை புகழ்ந்து பாடும் பாடலாக வெளிப்படுத்துகிறார். அன்னை மரியாவின் இத்தகைய பாடலானது ஒவ்வொரு நாளும் மாலை புகழ் வழிபாட்டின் போது நமது ஆலயங்களில் பாடப்படுகின்றது.
Questa lode al Dio Salvatore, sgorgata dal cuore della sua umile serva, è un solenne memoriale che sintetizza e compie la preghiera di Israele.
மீட்கும் கடவுளுக்கான அன்னை மரியின் இத்தகைய பாடலானது தாழ்மையான ஊழியரின் இதயத்திலிருந்து பாயும் இஸ்ரேலரின் ஜெபத்தை ஒருங்கிணைத்து நிறைவேற்றும் ஒரு புனிதமான நினைவு சின்னமாகின்றது. இது விவிலிய அடிப்படைகளுடன் பின்னி பிணைந்துள்ளது. பாஸ்கா மைய கருத்தின் இருப்பாக மீட்பின் பாடலாக மாறுகின்றது. எகிப்திலிருந்து இஸ்ரேலர் விடுதலை பெற்றதன் நினைவை பின்னணியாக கொண்டுள்ளது. இப்பாடலில் உள்ள வினைச்சொற்கள் அனைத்தும் கடந்த காலத்தில் உள்ளன, அன்பின் நினைவால் நிரப்பப்பட்டுள்ளன. நிகழ்காலத்தை நம்பிக்கையால் தூண்டுகின்றன, எதிர்காலத்தை நம்பிக்கையால் ஒளிரச் செய்கின்றன. எதிர்காலத்தை சுமக்கும் நிகழ்காலத்தின் பெண்ணாக மரியா கடந்த காலத்தின் அருளை பாடுகின்றார். இப்பாடல் வரியின் முதல் பகுதி கடவுளை புகழ்ந்தும், இரண்டாவது பகுதி அவரது நினைவு, இரக்கம், வாக்குறுதி எனும் இறை தந்தையின் செயல்களையும் வெளிப்படுத்துகின்றது.
Il Signore che si è chinato sulla piccola Maria per compiere in lei grandi cose e renderla madre del Signore ha iniziato a salvare il suo popolo a partire dall'esodo.
சிறியவரான மரியாவில் பெரிய காரியங்களை நிறைவேற்றவும் அவரை இறை மகனுக்கு தாயாக்கவும் விரும்பிய கடவுள் தனது மக்களை மீட்கத் தொடங்கினார். ஆபிரகாமுக்கு வாக்குறுதி அளித்த உலகளாவிய ஆசிர்வாதத்தை நினைவு கூர்ந்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய ஒவ்வொரு வாக்குறுதியின் நிறைவேற்றத்திற்காக எப்படி காத்திருப்பது என்பதை அறியவும் நம் வாழ்வில் மரியாவின் பிரசன்னத்தை வரவேற்கவும் கடவுளது அருளை கேட்போம். அவருடைய பணியில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதன் வழியாக நம்புகின்ற, எதிர்நோக்குகின்ற ஒவ்வொரு ஆன்மாவும் கடவுளின் வார்த்தையை கருத்தரித்து பிறப்பிக்கிறது என்பதை நாம் அனைவரும் கண்டறிந்து கொள்வோம்.
Ed aiutarci ad accogliere nelle nostre vite la presenza di Maria. Mettendoci alla sua scuola, possiamo tutti scoprire che ogni anima che crede e spera concepisce e genera il Verbo di Dio.
இவ்வாறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறைக்கல்வி உரை கருத்துக்களை பேரருள் திரு பியர் லூயிஜி ஜிரோலி அவர்கள் வாசித்தளிக்க கூடியிருந்த திருப்பயணிகள் அனைவரையும் வாழ்த்தினார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
Tanti paesi che stanno soffrendo lì, ricordiamo gli sfollati della Palestina e preghiamo per loro.
துன்புறும் உக்ரைன், இஸ்ரேல், பாலஸ்தீனம், பாலஸ்தீனத்தின் இடம்பெயர்ந்த மக்கள் ஆகியோரை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம் என்று கூறிய திருத்தந்தை அவர்கள், திருத்தூதர் பவுல் வலியுறுத்துவது போல எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள், இறை வேண்டலில் நிலைத்திருங்கள், வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள், விருந்தோம்பலில் கருத்தா இருங்கள் என்றும் எடுத்துரைத்தார்.
Agli anziani e agli sposi novelli. Come esorta l'Apostolo Paolo, vi incoraggio ad essere lieti nella speranza, forti nella tribolazione, perseveranti nella preghiera, sollecite per le necessità dei fratelli. A tutti la mia benedizione.
இவ்வாறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது ஜப விண்ணப்பங்களை எடுத்துரைத்ததும் விண்ணக தந்தையை நோக்கிய ஜபம் லத்தீன் மொழியில் பாடப்பட்டது. அதன் பின் கூடியிருந்த திருப்பயணிகள் அனைவருக்கும் தனது அப்போஸ்தலிக்க ஆசிரியரை வழங்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
Pater noster qui es in celis.
Benedicat vos omnipotens Deo, et Filii, et Spiritus Sanctus. Amen.
ஆண்டு 2025 ஆணைமடல் பகுதி 14. வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் இல்லாத கோடிக்கணக்கான ஏழைகளுக்காக மனதார மன்றாடுவோம். தொடர்ந்து ஏற்படும் புதிய வறுமை அலைகளை எதிர்கொள்ளும் நிலையில் அதற்கு பழகி தங்களது இயல்பை விட்டுக் கொடுக்கும் ஆபத்தில் ஏழைகள் உள்ளனர். உலகின் சில பகுதிகளில் மட்டுமல்லாது எல்லா இடங்களிலும் காணப்படும் இத்தகைய வியத்தகு சூழ்நிலைகளை நாம் கவனிக்காமல் இருக்க முடியாது. நமது வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் ஏழைகளையோ அல்லது தேவையில் இருப்பவர்களையோ சந்திக்கிறோம். சில நேரங்களில் அவர்கள் நமது அண்டை வீட்டாராக கூட இருக்கலாம். அவர்களுக்கு பெரும்பாலும் அடிப்படை வசதிகளோ அல்லது அன்றைய நாளுக்கு போதுமான உணவோ இல்லாமல் இருக்கலாம். அவர்கள் பலரிடமிருந்து விலக்கப்பட்டவர்களாக, அலட்சியப்படுத்தப்பட்டவர்களாக துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். ஆயுதங்களுக்காகவே பெருமளவில் அர்ப்பணிக்கப்பட்ட மகத்தான வளங்களைக் கொண்ட இவ்வுலகில் பெரும்பான்மையினர் கோடிக்கணக்கான ஏழை மக்கள் என்பது மிகவும் அவமானமானது. பன்னாட்டு அரசியல் மற்றும் பொருளாதார விவாதங்களில் குறிப்பிடப்படும் ஒரு பொருளாகின்றனர் ஏழைகள். பெரும்பாலும் அவர்களது பிரச்சினைகள் ஒரு இணைப்பு பொருளாகவே முன்வைக்கப்படுகின்றன. மாறாக இணையான பாதிப்பாக அவர்கள் கருதப்படவில்லை. கடமையின் காரணமாகவோ அல்லது புறம்பாக சேர்க்கப்படும் ஒரு பிரச்சனையாகவே அவர்களின் நிலை இருக்கின்றது. ஏழைகள் பெரும்பாலும் இறுதி நிலையிலேயே இருக்கின்றனர், விளிம்பின் நிலையிலேயே இருக்கின்றனர். எப்போதும் ஏழைகளாக இருக்கும் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களே, குற்றவாளிகள் அல்ல. இதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. மரியா எலிசபெத்தை சந்தித்தல் என்ற தலைப்பில் திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை, ஆணைமடல் பகுதி 14 என்ற தலைப்பில் திருஅவையில் யூபிலியாண்டு 2025 எனும் நிகழ்வுகளை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள். 2025 ஆண்டிற்கான மனித உடன்பிறந்த நிலை சையத் விருது பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடும் பார்படோஸ் பிரதமர் மியா மோட்லி, இளம் கண்டுபிடிப்பாளர் ஹேமன் பெக்கேலே மற்றும் உலக மத்திய சமையலறை என்ற உணவு உதவி அமைப்புக்கு வழங்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 4 செவ்வாய்க்கிழமை மாலை அபுதாபி நகரத்தில் உள்ள ஐக்கிய அரபு அமீரகத்தின் நிறுவனர் ஷேக் சையத் பின் சுல்தான் அல் நஹியான் அவர்களின் நினைவிடத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. மனித உடன் பிறந்த உணர்வு நிலை குறித்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஏடு திருத்தந்தைக்கும் அல் அசார் தலைமை குருவுக்கும் இடையே 2019 4 கையெழுத்திடப்பட்டதை கௌரவிக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட மனித உடன் பிறந்த நிலை சையத் விருது தற்போது 6வது ஆண்டாக வழங்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கான திருப்பீட தூதர் பேராயர் கிறிஸ்டோஃபே எல் காசிஸ் அவர்கள் 2007 தொடங்கிய ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் திருப்பீடத்திற்கு இடையேயான வலுவான தூதரக உறவுகள் குறித்து வத்திக்கான் செய்தி நிறுவனத்திடம் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். மனித உடன் பிறந்த நிலை உறுதி ஆவணத்தை ஆதரிப்பதில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பங்கு எடுத்துரைத்த பேராயர் உலகளவில் மனித உடன் பிறந்த நிலையை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். இந்தியாவில் குறிப்பாக கிறிஸ்தவர்களை குறிவைத்து அவரது மத நம்பிக்கையை ஒடுக்குவதற்கென்றே ஒரு அமைப்பு இருப்பதாக வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர் என்று தெரிவித்துள்ளது யூகான் செய்தி நிறுவனம். கிறிஸ்தவ அருள்பணியாளர்கள் மற்றும் வழிபாடு செய்பவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தும் பொருட்டு காவல்துறை அடிக்கடி அரசியல் மற்றும் இந்து தேசியவாத குழுக்களுடன் இணைந்து செயல்படுகிறது என்று அவ்வழக்கறிஞர்கள் உரைப்பதாகவும் கூறுகின்றது அச்செய்தி நிறுவனம். மேலும் இந்தியாவின் 12 வழிபாட்டு தலங்கள் மற்றும் சிறிய இறைவேண்டல் கூட்டங்களுக்கு தொல்லை கொடுப்பதற்கென்றே மதமாற்ற தடை சட்டங்கள் தவறாக பயன்படுத்தப்படுகின்றன என்றும் அவ்வமைப்பு குற்றம் சுமத்துவதாகவும் குறிப்பிடுகின்றது அச்செய்தி குறிப்பு. குறிப்பாக உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இந்த சட்டங்கள் 2019 மற்றும் 2024 இடையில் கடுமையான தண்டனைகளுடன் கடுமையாக்கப்பட்டுள்ளது என்று அவ்வழக்கறிஞர்கள் கவலை தெரிவித்துள்ளதாகவும் உரைக்கிறது அச்செய்தி குறிப்பு. இலங்கையின் கொழும்பு பேராயர் கர்தினால் மால்கம் ரஞ்சித் அவர்கள் மக்களை ஒடுக்குவதை விடுத்து இரக்கம், நல்லிணக்கம் மற்றும் ஒருவருக்கொருவர் மீதான அன்பிற்கு முன்னுரிமை அளிக்குமாறு அந்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு அழைப்பு ஒன்றை விடுத்துள்ளதாக யூகான் செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. பிப்ரவரி 1 சனிக்கிழமையன்று கலகெதிகேனாவில் உள்ள நித்தம்புவில் புதிய கோவில் ஒன்றினை புனிதப்படுத்தும் திருச்சடங்கில் கலந்து கொண்டபோது நாம் கோபம் மற்றும் வெறுப்பால் தூண்டப்பட்ட ஒரு நீண்ட போரை சகித்துக் கொண்டோம், ஆனால் இப்போது ஒருவரை ஒருவர் அன்பு கூற வேண்டிய நேரம் இது என்று சுட்டிக்காட்டியுள்ள கர்தினால் ரஞ்சித் அவர்கள் அரசியல்வாதிகள் கடுமையான கட்டுப்பாடுகளுடன் மக்களை கட்டுப்படுத்தக் கூடாது என்ற வேண்டுகோள் ஒன்றையும் விடுத்துள்ளார். இலங்கையில் 1983 முதல் 2009 வரை பாதுகாப்பு படைகளுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையே நிகழ்ந்த கொடிய உள்நாட்டுப் போரை நினைவுகூர்ந்து இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கர்தினால் ரஞ்சித். மேலும் நாட்டில் போரால் ஏற்பட்ட காயங்களை ஆற்றும் பொருட்டு அனைவரையும் வலிமையுடன் ஒன்றிணைக்க முயற்சிக்கும் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவின் முன்மாதிரியை நாட்டின் அரசியல் தலைவர்கள் பின்பற்ற வேண்டும் எனவும் விண்ணப்பித்துள்ளார் கர்தினால் ரஞ்சித். கடந்த 2024 ஆகஸ்ட் மாதம் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டதிலிருந்து மத சிறுபான்மையினர் நம்பிக்கை அடிப்படையிலான வன்முறையை எதிர்கொண்டுள்ளனர் என்ற தவறான கூற்றுகளை வங்காளதேச அரசு நிராகரித்துள்ளதாக கூறியுள்ளது யூகான் செய்தி நிறுவனம். இந்நிலையில் இக்குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த அந்நாட்டு செய்தித்துறையின் துணைச் செயலாளர் ஆசாத் மஹும்டம் அவர்கள் முகமது யூனிஸ் தலைமையிலான முஸ்லீம் பெரும்பான்மை தேசத்தின் இடைக்கால அரசு எந்தவிதமான வன்முறையையும் ஆதரிக்காது என்று பிப்ரவரி 3 இத்திங்களன்று இச்செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்ததாகவும் குறிப்பிடுகின்றது. அதேவேளையில் கடந்த ஜனவரி 30 வியாழக்கிழமையன்று டாக்காவில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 21 முதல் டிசம்பர் 30 வரை மத சிறுபான்மையினர் 174 மதவெறி வன்முறை சம்பவங்களை எதிர்கொண்டனர் என்றும் அச்சிறுபான்மையினர் அமைப்பு தெரிவிக்கின்றது. சிரியாவில் வெடிக்கும் தன்மை உள்ள ஆயுதங்களால் 50 லட்சம் குழந்தைகள் ஆபத்தில் உள்ளனர் என்றும் அவர்களுக்கு உடனடி ஆதரவு தேவை என்றும் கூறியுள்ளது அந்நாட்டிற்கான யூனிசெப் நிறுவனம். பிப்ரவரி 4 செவ்வாய்க்கிழமை இத்தகவலை வழங்கியுள்ள அந்நிறுவனம் 72 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் எனவும் அவர்களில் பாதி பேர் குழந்தைகள் எனவும் தனது எக்ஸல பக்கத்தில் கவலை தெரிவித்துள்ளது. அந்நாட்டு குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பு, மாண்பு மற்றும் நம்பிக்கையுடன் மீண்டும் கட்டியெழுப்ப யுனிசெப் பணியாற்றி வருகின்றது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.